13வது ஸ்லோகம். இதி சர்வாணி பூதானி மத்பாவேன மகாத்யுதே சபாஜயன் மன்யமானக ஞானம் கேவல மாஸ்ருதக. இறுதி உபதேசத்தில் ஞான யோகமாக சர்வாத்ம பாவத்தை பகவான் கூறுகின்றார். கர்மயோகத்தின் சாராம்சத்தை கூறி ஞான யோகத்தின் சாராம்சத்தில் ஞான யோகத்தினுடைய அவதி முடிவு என்ன என்றால் சர்வாத்ம பாவம், தன்னையே எல்லா ஜீவராசிகளிடத்தில் பார்த்தல், இறைவனையே எல்லா ஜீவராசிகளிடத்தில் பார்த்தல். இது உபனிஷத், பகவத்கீதை போன்ற எல்லா சாஸ்திரங்களிலும் கூறப்படுகின்ற கருத்து. அந்த கருத்துடன் பகவான் ஞான யோக சாராம்சத்தை நிறைவு செய்ய விரும்புகின்றார். சர்வாணி பூதானி மத் பாவேன, எல்லா ஜீவராசிகளிடத்திலும் நான் என்கின்ற பாவனையுடன். மத் பாவக என்றால் ஈஸ்வர பாவம், எல்லாமே ஈஸ்வரனுடைய வெளிப்பாடு என்ற பாவனையுடன். சபாஜயன் மன்யமானக, எல்லா ஜீவராசிகளையும் மதித்து அன்பு செலுத்தி பக்தி செலுத்தி. கேவலம் ஞானம் ஆஸ்ருதக பவ, ஞானத்தை மட்டும் சார்ந்திருப்பவனாக இருக்க வேண்டும். கேவலம் ஞானம் என்றால் ஞானத்தை மட்டும், ஆஸ்ருதக என்றால் முழுமையாக எடுத்து கொண்டவனாக. நம்ம வந்து பணத்தை சார்ந்திருக்கிறோம், நம்பி இருக்கிறோம், உறவுகளை நம்பி இருக்கிறோம், இதுதான் அப்படின்னு முழு முதலாக பல பொருள்களை நம்பி இருக்கிறோம். இங்க பகவான் ஞானத்தை நம்ப சொல்ற, இந்த அறிவில் சரணடைந்து இந்த அறிவையே முழு முதலாக கொண்டு இந்த அறிவை உன்னுடையதாக்கி கொண்டு இருப்பாயாக. இனி வந்து சர்வாத்ம பாவத்திலிருந்து சம திருஷ்டிக்கு வருகின்றார். ரெண்டு ஒண்ணுதான், சர்வாத்ம பாவம் அதேதான் சமதிருஷ்டி. இந்த சமதிருஷ்டியின் சாராம்சத்தை அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார்.
பிராமணே புல்கசேஸ்தேனே ப்ரஹ்மண்யேர்க்கே ஸ்புலிங்கிகே. அக்ரூரே க்ரூரகே சைவ சமத்ருக் பண்டிதோ மதக.
கடைசி பகுதி சமத்ருக் பண்டிதக மதக. பண்டிதக என்றால் ஞானி, மதக என்றால் கருதப்படுகிறான். யார்? சமத்ருக், சமமாக பார்ப்பவன் ஞானி என கருதப்படுகின்றான். யார் ஞானி என்றால் எல்லாவற்றையும் எல்லா பொருள்களிடத்திலும் சமத்துவ நோக்கை உடையவன். பகவத்கீதையில வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவிஹஸ்தினே 5வது அத்தியாயத்துல சொன்ன அதே கருத்தை தான் இங்கேயும் பகவான் குறிப்பிடுகின்றார். சமத்ருக் என்றால் சமமாக பார்ப்பவன். இப்ப சம நோக்கு உடையவன். சம நோக்கு என்றால் சமமா இருக்கிறதுல சமமா பார்க்கிறது அல்ல, விஷமமா இருக்கிறதுல சமமாக பார்ப்பவன். விஷமம்னா வேற்றுமை. அதாவது வந்து ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஒன்னா பாரு அப்படின்னு சொன்னா அங்க ஒண்ணு கிடையாது. பல இது இருக்கும் பொழுது அதை ஒன்றாக பார், அப்பதான் அங்க சம நோக்கு வருகின்றது. இப்ப விஷமம் என்றால் வேற்றுமை, அந்த வேற்றுமைக்கிடையில் ஒற்றுமையை பார்க்க வேண்டும். இப்ப இதனுடைய உள் நோக்கம் என்னவென்றால், அந்த வேற்றுமைங்கிறது ஒரு ரியாலிட்டி, அது ஒரு உண்மைதான். அது வந்து விவகாரத்துல இருக்கின்ற வேற்றுமை, அது சிருஷ்டி, அது படைப்பு. அந்த வேற்றுமையினுடைய பொய்மையை பார்த்து அதற்கு ஆதாரமாக இருக்கின்ற சம தத்துவத்தை பார்க்க வேண்டும். இந்த வேற்றுமைங்கிறது ஒரு படைப்பு தான், பகவானால் படைக்கப்பட்ட படைப்பு தான். அந்த வேற்றுமைக்குன்னு ஒரு ரியாலிட்டி இருக்கு, அதை தாண்டி அதை கடந்து அதற்குள் இருக்கிற ஒற்றுமையை பார்க்க வேண்டும். முன்ன ஒரு உதாரணத்தை நம்ம பார்த்திருக்கோம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. இந்த சர்க்கரையில வந்து விதவிதமான பொம்மைகள் போட்ட மிட்டாய் செய்து விற்பார்கள், விதவிதமான பொம்மைகள். அதுல புலி, சிங்கம், நாய் இதெல்லாம் இருக்கு, கலர் கலரா இருக்கும். வெறும் சர்க்கரை தான் அது, சர்க்கரையில செய்யப்பட்ட மிட்டாய்கள். இந்த குழந்தை வந்து அடிச்சுக்கும், எனக்கு புலி தான் வேணும், நாயும் புலியும் இருக்குன்னு வச்சுக்கோமே, எனக்கு சிங்கம் தான் வேணும் அப்படின்னு அடிச்சுக்கும். அப்ப அந்த குழந்தை ஏன் ஃபைட் பண்ணுது, அதனுடைய கண்டென்ட பார்க்க முடியல, அதுக்கு மேலோட்டமா இருக்கிற நாம ரூபத்தை தான் பார்க்க முடிஞ்சிச்சு. பிறகு யார் குழந்தை ஞானி? அந்த குழந்தைக்குள்ளேயே யார் ஞானினா, அந்த மேலோட்டமான இருக்கிற வேற்றுமையை கடந்து அதற்கு ஆதாரமா இருக்கிற சர்க்கரையை பார்ப்பவன் ஞானி. என்ன, நீ புளிய சாப்பிட்டாலும் நாய சாப்பிட்டாலும் இனிக்கத்தான் இனிக்குது, அது சர்க்கரை தான் அதனுடைய கண்டென்ட். அதே போல இந்த வேற்றுமைகளை எல்லாம் இங்க பகவான் வந்து சிலதை கூறுகிறார். அப்படி கூறி இதெல்லாம் இருக்கு, வியாபகாரிகத்துல இந்த வேற்றுமை இருக்கு, ஆனா அதை கடந்து யார் அதற்கு ஆதாரமா இருக்கிற பிரம்மத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் தான் ஞானி. இனி அந்த வேற்றுமையினுடைய லிஸ்ட் பகவான் எடுத்துக்கொள்றார். வேண்டும் என்றே ரெண்டு ஆப்போசிட் எடுத்துக்கிறார். யார் யார் இடத்தில் இவன் சமத்துவ புத்தி உடையவன்? பிராமணே புல்கசே, பிராமணே புல்கசே, பிராமணன் இடத்திலும். புல்கசக என்றால் சண்டாளன், ஒரு சண்டாளனையும் சமமாக பார்ப்பவன். அதாவது பிராமணனையும் சண்டாளனையும் சமமாக பார்ப்பவன். இதத்தான் நம்ம வந்து கவனமா புரிஞ்சுக்கணும். வியாபகாரிகத்துல பிராமணன் வேறு சண்டாளன் வேறு. பகவான் சமமா பார்க்க சொல்லி இருக்கிறங்கிறதுனாலதான் நான் சண்டாளனோட தான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. எனக்கு பிராமணன் எல்லாம் பிடிக்காது, எனக்கு சண்டாளன் தான் பிடிக்கும்னு சொல்லக்கூடாது. அதாவது சத்சங்கம்னு வரும்பொழுது கல்ச்சர்டு பர்சனோட தான் நம்ம ரிலேஷன்ஷிப் வச்சுக்கணும். அன்கல்ச்சர்ட், பண்பாடு இல்லாதவனிடம் இருந்து நம்ம விலகி இருக்கணும், அது வேற விஷயம். இங்க சண்டாளன் அப்படிங்கறது உணவு, குணம், பழக்கம் எதுலேயும் ஒரு ஒரு கல்ச்சர் இல்லாத ஒரு மனிதன், நாயை சாப்பிடுபவன் அப்படிப்பட்டவன். பிராமணன் சொன்னா தூய்மையான உணவு, தூய்மையான வாழ்க்கை அப்படி வாழ்பவன். இது வந்து பிறப்பு ஜாதியில். இப்ப பிராமணன் சண்டாளன் இவர்களுடைய வாழ்க்கை முறை குணங்கள் வேறுபடுகிறது. நம்ம வந்து சாதகனா இருக்கும்போது யாரோட பழகணும் பழகக்கூடாதுங்கிற வித்தியாசம் எல்லாம் இருக்கு, யாரோட விலகி இருக்கணும் யாரோட சேரணுங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனால் இந்த இரண்டும் நாம ரூபங்கள். இந்த பிராமணத்துவம் சாண்டால்யம் அப்படிங்கிறது சரீரத்தை பற்றியது, ஸ்தூல சரீரத்தை பற்றியது. சூக்ஷ்ம சரீரத்திலையும் கொஞ்சம் இருக்கலாம், ஆனா இந்த இரண்டுக்கும் ஆதாரமா இருக்கிற பிரம்ம சைத்தன்யம் இருக்கே, அது பிராமண குணத்தினாலேயோ சண்டாள குணத்தினாலேயோ தீண்டப்படாதது. அப்படி இந்த இருவருக்கும் ஆதாரமா இருக்கிற பிரம்மத்தை பார்த்து நாம ரூபத்தை கடக்க வேண்டும். பெஸ்ட் எக்ஸாம்பிள் சக்கர மிட்டாய், அதை புரிஞ்சிட்டோம்னா போதும். அதாவது குழந்தைகளுக்கு அதுதான் ரியாலிட்டி, எனக்கு இந்த கலர் வேணும். அதே போல துணி எடுக்க போனா எனக்கு இந்த டிசைன் வேணும். எல்லாம் ஒரே மெட்டீரியல், அதை நம்ம பார்க்கல. டிசைன்ல நமக்கு கோபம் வந்துடுது. அல்லது வந்து நகை, அதுவும் டிசைன் இருக்கு, எனக்கு இந்த டிசைன் வேணும். ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து என்ன பண்றோம்னா இந்த லேட்டஸ்ட் டிசைனா மாத்திக்கிறோம். அப்ப நம்ம மைண்ட் வந்து அந்த டிசைன்ல இருக்கு, கண்டென்ட்டை நம்ம விட்டுறோம். இங்க வந்து அந்த டிசைன், அந்த மேலோட்டமான நாம ரூபத்தை கடந்து ஆதாரமாக பார்த்தல். இப்ப பிராமணே புல்கசே, இது வந்து ஜாதி. ஜாதின்னு ஒண்ணு சொசைட்டில இருக்கு, நம்ம வந்து என்னதான் இல்ல இல்லைனாலும் விவகாரத்துல இருக்கு. அதை கடந்தவன், ஜாதி அபிமானத்தை கடந்தவன். அந்த ஜாதிக்குரிய பழக்க வழக்கங்கள் அவனுக்கு இருக்கலாம், ஆனா அந்த அபிமானத்தை கடந்தவன். அடுத்தது வந்து கர்ம டிஃபரன்ஸ் சொல்ற. ஃபர்ஸ்ட் வந்து ஜாதியில ரெண்டு ஆப்போசிட் எடுத்துட்டார் பகவான். அடுத்தது செயல், ஸ்தேனே பிரம்மண்யே. ஸ்தேனே என்றால் திருட்டு தொழில் செய்பவன், திருடுறவன். பிரம்மண்யே என்றால் திருடாதவன், அதாவது ஒழுக்கமான வாழ்க்கை வாழ்பவன், நேர்மையான எளிமையான வாழ்க்கை வாழ்பவன். பிரம்மண்யே என்றால் இங்க பிரம்ம என்றால் பிராமணன், பிரம்மண்யே என்றால் இங்கு வந்து பிராமண குல தொழிலை செய்பவன். ஏழ்மையா இருக்கிறது, அபரிக்கிரகம், திருடாம இருக்கிறது, ஆசைப்படாம இருக்கிறது, இதெல்லாம் இங்க பிரம்மண்யே அப்படின்னா தர்மப்படி வாழ்தல். இங்க பிரம்மங்கிறதுக்கு வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, பிரம்மண்யேனா வேதம் சொன்னபடி வாழ்தல். கர்மகாண்டத்துல சொன்ன எத்தி தர்மப்படி வாழ்தல். இப்ப பிரம்மண்யேங்கிறதுக்கு ஃபைனல் மீனிங் வந்து தர்மவான். இப்ப தர்மவான் இடத்திலும், ஸ்தேனே என்றால் திருடன் இடத்திலும் சமமாக இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம், இதையும் கொஞ்சம் கவனமா நம்ம புரிஞ்சுக்கணும். திருடன் திருடன் தான், தர்மவான் தர்மவான் தான். சில பேர் வந்து அந்த ஜாதி அபிமானத்தை விட்டு விடுவார்கள். ஒரு தப்பு செஞ்சா அவன் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது, நேர்மையா இருக்கிறவர்கள் அக்செப்ட் பண்ணி கொள்வார்கள். இது ஒரு விவகாரத்துல கரெக்ட். ஆனா இங்க திருஷ்டின்னு வரும் பொழுது இவனுடைய அந்த கரணத்துல இருக்கிற தோஷம் அது. இவன் வந்து திருடக்கூடாதுங்கிறது தெரியல, அதனால பண்ணிட்டு இருக்கான். இவன் வந்து தர்மத்தினுடைய மதிப்பை புரிஞ்சிருக்கா, அதனால வாழ்ந்து கொண்டு தர்மப்படி வாழ்கின்றான். இப்ப பிரம்மண்யேனா தர்மவான் இடத்திலும், தேனே என்றால் அதர்மவான். இது வந்து செயலின் கர்மத்தில் உள்ள வேற்றுமை. அடுத்தது வந்து அர்க்கே ஸ்புலிங்கிகே, இது வந்து திரவிய குண வேற்றுமை. ஒரு பொருள் திரவியமா இருக்கு, ஒரு பொருள் குணமா இருக்கு. இங்க அர்க்கே என்றால் சூரியன், ஸ்புலிங்கிக்கேனா அதனுடைய பிரகாசம். இந்த இரண்டிலும் சமமாக இருக்கின்றான். அப்படின்னா ஆப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் குவாலிட்டி, பொருள் இடத்திலும் பொருளினுடைய தன்மை இடத்திலும் சமமாக இருக்கின்றான். இப்படி பகவான் வந்து கரெக்டா பேர் பேரா எடுத்துக்கிறார். ஜாதியில ஆப்போசிட்டா எடுத்துட்டார், கர்மத்துல ரெண்டு ஆப்போசிட் எடுத்துட்டார், தர்மம் அதர்மம்னு சொல்லி. குண திரவியம், இப்ப இந்த துணி இருக்கே அத திரவியம் பொருள்னு சொல்றோம். இந்த துணியினுடைய வர்ணம் இருக்கே கலர், அது குணம்னு சொல்றோம். அதே போல சூரியன், சூரியனுடைய பிரகாசம், இவைகளிடத்தில் சமமாக இருப்பான். பிறகு இரண்டாவது வரையில் அக்ரூரே க்ரூரகே செய்வ, இது ஸ்வபாவ வேதம், நேச்சர். ஒருவனுடைய ஸ்வபாவம் வந்து க்ரூரம், ரொம்ப கொடுமையான ஸ்வபாவம். அக்ரூரக என்றால் மெல்லிய, சாஃப்ட் நேச்சர். அதாவது வந்து க்ரூரகே அப்படின்னு சொன்னா ரொம்ப கொடுமையான ஸ்வபாவம் உடையவன். அக்ரூரே அப்படின்னு சொன்னா மென்மையான ஸ்வபாவம். இப்ப சில பேர் எல்லாத்தையும் கடந்து சுபாவத்துல மாட்டிக்குவாங்க. அவன் எனக்கு ஓகே, பட் அவனோட சுபாவத்தை தான் என்னால டைஜஸ்ட் பண்ணிக்க முடியல, அவனுடைய நேச்சரை என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது அப்படின்னு அவனுடைய சுபாவம். அந்த சுபாவமும் அவர்களுடைய வாசனைகள் சூழ்நிலைகளை வச்சு வருது. அதையும் நம்ம வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். செய்வ அதாவது குரூர சுவாவம்னு சொன்னா அவன் பேச ஆரம்பிச்சா நாலு பேர்த்த ஹர்ட் பண்ணாம பேச்சு நிக்காது, பாக்கறதுலயே நாலு பேர்த்த ஹர்ட் பண்ணுவார். அப்படி அவர்களுடைய நேச்சரே எல்லாத்தையும் துயரப்படுத்துவதாத்தான் இருக்கும். அதனாலதான் காலையில எழுந்த உடனே சந்தோஷமா ஏன் இருக்கிறோம் அப்படின்னா யாரும் பேச்சையும் நம்ம கேட்கல, நம்மளும் பேசல, பிறகு என்ன டிரான்சாக்சன் ஆக ஆக நமக்கு ஹர்ட் ஆயிட்டே வருது. அப்படி சில பேருனுடைய சுபாவமே மத்தவங்களை புண்படுத்தி பேசறது நடக்கிறது இதெல்லாம். சில பேர் வந்து அப்படி இல்லை, ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அவர்களிடத்திலிருந்து ஹர்ட் ஆகிறதுங்கிறது நம்மளாக கஷ்டப்பட்டு ஹர்ட் ஆகிட்டா தான் உண்டு. அவங்க அப்படி செய்ய முயற்சி செய்யவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட குணம், அந்த குணத்தையும் கடக்க வேண்டும். இதெல்லாம் ஃபைனல் ஸ்டேஜ், பிகினிங் ஸ்டேஜ் கிடையாது. அதாவது ஞானி எப்படியும் குரூரன் இடத்திலும் அக்ரூரன் இடத்திலயும் சமமா இருப்பான்னு சொன்னா அப்ப நம்ம எப்படி வேணாலும் இருந்துக்கலாமே, ஞானிக்கு நம்ம ஒண்ணுதானே அப்படின்னு நினைக்க கூடாது. நம்ம வந்து சத்துவத்தை நோக்கி அகிம்சைய நோக்கி போயிட்டு இருக்கணும். கடைசியில இந்த உலகம் அப்படித்தான் இருக்கும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப சமத்ரு பண்டிதோ மதக, இவ்விதம் இவன் சமத்துவத்துடன் இருப்பான். இந்த சமத்துவத்தை கவனமா புரிஞ்சுக்கணும்னு நம்ம பல சூழ்நிலைகள்ல பாத்திருக்கோம். இது வந்து இவன் விவகாரத்துல கிடையாது, குரூரன் இடத்துல இவன் விலகி இருப்பான், அக்ரூரன் இடத்துல ரொம்ப க்ளோஸா இருப்பான், அதே போல சண்டானனை கண்டு விலகி இருப்பான், அதாவது தூய்மையா இருக்கிறவங்களோட சேர்ந்திருப்பான். இதெல்லாம் விவகாரத்துல, பட் ஆழ்ந்த மனதில் எல்லாருடைய சொரூபத்துக்கு கீழே வந்து பிரம்மன் தான் உண்மையான சொரூபம்னு புரிஞ்சுட்டு இந்த நாம ரூபத்தை கடந்தவனாக இருப்பான். இனி அடுத்த அழகான ஒரு ஸ்லோகம் 15.
நரேஷ்வ பீக்ஷ்ணம் மத் பாவம் பும்சோ பாவயதோ சிராத் ஸ்பர்தா சூயா திரஸ்காரா.
இந்த ஸ்லோகத்தில் பகவான் சமபாவத்துடன் இருக்கும் பொழுது அந்த சமதிருஷ்டி, ஈஸ்வர பாவம், சர்வாத்ம பாவம் நம் மனதில் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் என்று சொல்றார். நீ வந்து சம திருஷ்டியுடனும் சர்வாத்ம பாவனையுடனும் இருந்தால், உன்னுடைய எமோஷன் லெவல்ல நீ சர்வாத்ம பாவம்ங்கிற ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்ட், அந்த மனப்பக்குவத்தை அடைந்தால் உனக்கு என்ன கிடைக்கும், என்ன பலன் கிடைக்கும்? முதல் வரியில சொல்றார், நரேஷு அபீக்ஷ்ணம் மத் பாவம் பாவயதக பும்சக. நரேஷு மனிதர்கள் இடத்தில், சென்ற ஸ்லோகத்துல விதவிதமான மனிதர்களை பகவான் சொன்னார். பகவானுடைய படைப்புல ஒண்ணு மாதிரியே இனி ஒண்ணு படிக்கிறது இல்லை, ஒன்னு படிச்சுட்டு அது யூனிக் அதுதான், அதே போல இனி ஒன்ன பகவான் படைப்பதில்லை. அப்படி பட்ட வேற்றுமையில் ஒரு ஒற்றுமையை நரேஷு அபீக்ஷ்ணம் என்றால் எல்லா காலகட்டத்திலும் எல்லா நேரங்களிலும் மத் பாவம் என் சொரூபத்தை என் உணர்வை நான் தான் அப்படிங்கிற உணர்வை பாவயதக பும்சக பாவிக்கின்ற சாதகனுக்கு. பாவயதகன்னா அந்த ஆட்டிடியூட், அந்த உணர்வை உடைய பும்சக மனிதனுக்கு சாதகனுக்கு. அதாவது எல்லா மனிதர்களிடத்திலும் எல்லா காலத்திலும் என்னையே பார்க்கின்ற என்னையே பாவிக்கின்ற பாவனை உடைய மனிதர்களுக்கு அச்சிராத் மிக விரைவில், இன்னோ டைம் அர்த்தம், அச்சிராத்னா ரொம்ப குயிக்கா உடனடியாக. இரண்டாவது வரியில சொல்ற பலன் கிடைக்கும், இரண்டாவது வரியில பலன் சொல்ற இது கிடைக்கும், அச்சிராத்னா உடனே அவனுக்கு இது கிடைச்சிடும். இங்க என்ன கிடைக்கும்னு பகவான் சொல்றத விட அவனை விட்டு என்ன போகும் அப்படின்னு சொல்றார். வியந்திகினா ஓடி போயிருமா, அவனிடத்தில் இவைகளெல்லாம் அவனை விட்டு ஓடி போகும். அவனை விட்டு என்ன ஓடி போகும்? ஸ்பர்தா அசூயா திரஸ்காராக சாகங்காராக வியந்தி. வியந்தினா அவனை விட்டு ஓடிவிடும். என்ன ஸ்பர்தா? ஸ்பர்தா அப்படின்னா போட்டி மனப்பான்மை, அவனோட போட்டி போட்டு நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற புத்தி. ஸ்பர்தா அப்படின்னா போட்டி போடுற மனநிலை. சில அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கு, எல்லாத்துலயும் போட்டி. சாப்பிட உட்கார்ந்தாலும் யார் அதிக இட்லி சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு போட்டி. அப்படி எதை எடுத்துட்டாலும் நான் தான் அதிகம், நான் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி, உன்னை விட நான் அதிகம், உன்னை விட எங்கிட்ட அதிகமா இருக்கு, நான் தான் ஜெயிச்சேன், நான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்படி ஒரு போட்டி ஸ்பர்தா அப்படின்னா போட்டி மனப்பான்மை. யாரையாவது ஒன்ன பார்த்துட்டா எல்லார் இடத்திலயும் நம்ம கம்பேர் பண்ணி நான் ஜெயிக்கணும், நான் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு போட்டி மனப்பான்மை, ஸ்பர்தா. அந்த மனப்பான்மை போயிருமா? யோசிச்சு பார்ப்போம், யார் இடத்திலயும் போட்டி போடாத மனசு வந்துட்டா அந்த மனசு எப்படி இருக்கும்? ஆனால் எல்லாரிடத்திலும் போட்டி போடுற மனசு வந்தா அந்த மனசு எப்படி இருக்கும்? அது எப்ப எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். அது இல்லாம இருந்தா மனசு எப்படி இருக்கும்? அதுதான் மோட்சத்தை அடைந்த மனம், ஸ்பர்தா. இந்த ஸ்பர்தாவை தொடர்ந்து அடுத்தது என்ன வரும்? அசூயா. அசூயா அப்படின்னு சொன்னா பொறாமை. சொல்லுமே போட்டி பொறாமைன்னு சொல்றமே, அந்த லிஸ்ட தான் பகவான் சொல்றார். பொறாமை அதாவது அவன் வின் பண்ணிட்டான்னு சொன்ன இங்க பொறாமை. முதல்ல போட்டி, போட்டியில வந்து பிபி அதிகமாயிரும், பொறாமையில வந்து அல்சர் அதிகமாகும், வயிறெறின்னு சொல்லுவோம்ல. அப்படி அவனுக்கு அது கிடைச்சிருதே, அவன் ஜெயிச்சிருவானோ அப்படின்னு சொல்லி. வேற துக்கப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லையா, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்த்துட்டு நம்ம தோத்து போயிட்டோம்னு துக்கப்பட்டு. அப்படி ஏதாவது ஒண்ணுல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு நான் ஜெயிக்கணும், நான்கிறது எந்த இடத்துல அபிமானம் வச்சிருக்கிறனோ அது வின் பண்ணணும் அப்படிங்கறதுதான். அப்படி ஸ்பர்தா தொடர்ந்து அசூயா. அசூயா அப்படிங்கறது பொறாமை. அவன் வச்சிருக்கானே, அவங்கிட்ட இருக்கே, அவன் ஜெயிக்க கூடாது, நான் தான் ஜெயிக்கணும். இங்க நான் சொன்னா நான்கிறது எந்த ஏரியாக்குள்ள இருக்கோ அது ஜெயிக்கணும், அது ஏரியா மாறினா அதுவும் மாறிடும். அப்படி பொறாமை. அடுத்தது வந்து திரஸ்காராக. திரஸ்காராக அப்படிங்கிறது வந்து ஏழ்மை, அதாவது வந்து என்ன குறிச்சே ஒரு பரிதாபமான ஒரு உணர்வு. செல்ஃப் பிட்டி அப்படின்னு சொல்றது. செல்ஃப் பிட்டி அப்படின்னா என்னையே நான் பரிதாபத்துக்குரியவனாக நினைத்து கொள்ளுதல். ஐ ஆம் ரிஜெக்டட். திரஸ்காராக, திரஸ்காராகன்னா தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்லலாம், ஏழ்மையான மனப்பான்மை அல்லது செல்ஃப் பிட்டி. செல்ஃப் பிட்டினா சுயமாகவே தன்னை வந்து தாழ்மையுடன் நினைச்சுக்கிறது. அதனாலதான் மற்றவங்க என் மீது பரிதாபத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி மனதில் இருக்கிற ஒரு உணர்வு. மத்தவங்க எல்லாம் என்னை பரிதாபமா பார்க்கணும், என்னை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லணும், அதுக்கு வேண்டியே இவர் இவரை கஷ்டப்படுத்திக்குவார், இவர் இவரை கஷ்டப்படுத்தினால்தானே நாலு பேர் பார்த்து இவர் ஐயோ பாவம்னு சொல்லுவார். அப்படி அந்த சுயமாக தன்னை வந்து தாழ்த்தி கொள்ளுதல், தன்னை ஒரு பரிதாபத்துக்கு உரியவனா நினைக்கிற மனநிலை. அதுக்காக நான் எல்லாம் பண்ணிட்டேன்னா அசுர சம்பத்துக்கும் போயிடக்கூடாது, அதே சமயத்துல தன்னை பரிதாபத்துக்குரியவனாகவும் நினைச்சிட்டு இருக்க கூடாது. இதெல்லாம் வியந்தினா நம்மை விட்டு ஓடிவிடும். இப்ப எதெல்லாம் ஓடிடுமா? அதாவது தன் நம்மை நம்ம கீழாக பரிதாபத்துக்குரியவனா பார்க்கிற நிலை, பொறாமைப்படுகின்ற மனநிலை, போட்டி போடுகின்ற மனநிலை. போட்டி, பொறாமை, பரிதாபம், வியந்தி. சரி, இது போகணும்னா இதுக்கெல்லாம் ஒரு அப்பா இருக்கான், அவனோட சேர்ந்துதான் போகணும். அது யார்னா சாகங்காராக, அகங்காரத்துடன் சேர்ந்து இவைகள் எல்லாம் ஓடிவிடும். இவைகளெல்லாம் யாருடைய பிள்ளைகள்னா அகங்காரத்தினுடைய பிள்ளைகள். அகங்காரத்துக்கு எண்ணிக்கைக்கு அடங்காத பிள்ளைகள் இருக்கு. அதுல இங்க மூணு பிள்ளைகளை பகவான் சொல்லியிருக்காரு, அவ்வளவுதான், மூணு குழந்தைகள். மீதி என்னன்னா அந்த அகங்காரம் எதெல்லாம் நம்ம சம்சாரத்தை கொடுக்குதோ அந்த எண்ணங்கள் எல்லாம் அகங்காரத்தினுடைய பிள்ளைகள். சாகங்காரன்னா அகங்காரத்துடன் சேர்ந்து வியந்தி அப்படின்னா இந்த சாதகனை இவைகளெல்லாம் விட்டோடி விடும், ஓடி போயிருமா. எப்பொழுது ஈஸ்வர பாவம் மனிதர்களிடத்தில் வைக்கும் பொழுது. இங்க அகங்காரம் அப்படிங்கறது அனாத்மாவில ஆத்ம புத்தி, இந்த அகங்காரத்துடன் இவைகள் எல்லாம் போடிவிடும். இந்த சம்சாரத்தை ஹைலைட் பண்ணிட்டு இருக்கிற மூணு குணத்தை சொல்லிட்டார் பகவான். இதெல்லாம் நமக்குள்ளேயே நமக்கு தெரியாம இருக்கு. உடனே ஒரு போட்டி மனப்பான்மை, ஏதோ ஒரு குரூப்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டு, நம்மையே அல்லது தனியே ஐடென்டிஃபை பண்ணிட்டு, நான் வெல்ல வேண்டும், நீ தோக்கணும். அடுத்தது வந்து அசூயா பொறாமை, அடுத்தது வந்து பரிதாபமா தன்னை நினைச்சுக்கிறது, இதெல்லாம் சென்று விடும். இனி அடுத்த ஸ்லோகம்.
விசிருஜ்ய ஸ்வயமானான் ஸ்வான் த்ருஷம் வ்ரீடாம் ச தைஹிகீம் பிரணமே தண்டவத் பூமௌ ஆஸ்வசாண்டால கோகரம்.
இந்த ஸ்லோகத்தில் சர்வாத்ம பாவத்தை அடைய பகவான் ஒரு உபாயத்தை கூறுகின்றார். உனக்கு சர்வாத்ம பாவம் வரவில்லை என்றால் இந்த மாதிரி எல்லாம் நீ செய்ய வேண்டும், இப்படி எல்லாம் செஞ்சா உனக்கு அந்த ஈஸ்வர திருஷ்டி சர்வாத்ம பாவம் ஏற்படும். ஈஷா வாஸ்யமிதம் சர்வம் அப்படிங்கிற இடத்துல ஈஸ்வர புத்தியினால இந்த உலகம் வியாபிக்கப்படட்டும் அப்படிங்கறதா அங்க உபதேசம். அந்த ஈஸ்வர புத்தி எல்லா ஜீவனிடத்திலும் ஈஸ்வரன் தான் இருக்கிறாங்கிற அந்த சர்வாத்ம பாவம் வர வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும், இது வந்து ஒரு ஒரு பரிகாரமா ஒரு பிராயச்சித்தமா பகவான் இந்த இடத்துல சொல்றார். இப்படியெல்லாம் நீ ஸ்டார்ட் பண்ணுங்கிற அர்த்தத்துல சொல்றார். இதனுடைய ஸ்லோகத்தினுடைய பொருளை பார்த்தா புரிஞ்சிடும். இப்ப என்ன சொல்கின்றார், விசிருஜ்ய ஸ்வயமா நான் ஸ்வான் த்ரிஷம் வீடாம் ச தைஹிகீம். விசிருஜ்யன தியாகம் செய்து, தியாகம் செய்து ஸ்வயமானான் அப்படின்னு சொன்னா நாம் செய்கின்ற தவங்களையும் சாதனைகளையும் மற்றவர்கள் பார்த்து சிரிக்கும் பொழுது அதையெல்லாம் தியாகம் செய்து, அதையெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்ற. நம்ம சில சாதனைகள் செய்தா சிலருக்கு அது ஏழ்மையா இருக்கும். நீங்க மட்டும் தனியா வீட்டுல உட்கார்ந்து தியானம் பண்ணி பாருங்க, வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து சிரிப்பார்கள். ஏன் விபூதி வச்சாவே பார்த்து சிரிக்கிற ஆட்கள் எல்லாம் இருக்கு, கொஞ்சம் பெருசா வச்சாவே அதை பார்த்து கேலி செய்வார்கள், சிரிப்பார்கள், ஏளனமாக பார்ப்பார்கள். காதுல பூ வச்சவன வேற சொல்லிடுவார், காதுல பூ வச்சாவே அப்படி ரொம்ப ஏளனப்படுத்தி அவமதித்து நம்ம சாதனைகளை எல்லாம், சில சாதனைகள் எல்லாம் அவமானத்தை அனுபவிக்கிறதுக்குனே சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு. அந்த சாதனை எல்லாம் பண்ண உனக்கு அவமானம் கிடைக்கும். இந்த மடி பிச்சைன்னு சொல்லுவாங்க, இந்த கர்வம் ரொம்ப இருந்தா பத்து பேர்த்து வீட்டுல பிச்சை எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. யாத்திரை காவின்னு ஒண்ணு இருக்கு, சன்னியாசத்துக்கு முன்னாடி ஒரு பிரம்மச்சாரிய ட்ரெயின் பண்றது, அது ஒரு விதமான காவி ட்ரெஸ் கொடுத்து கையில காசை கொடுக்காம ஒரு மாசம் நீ எங்காவது போய் சுத்திட்டு வான்றது, கையில காசு கிடையாது. அவன் ஒரு மாசம் என்ன பண்ணுவான், அப்படியே நடந்து போவான், யாராவது வீட்டுல பிச்சை கேட்கறது, ரோட்டோரத்துல படுத்துங்கிறது. இது எதை கொடுக்கும் தெரியுமா, இந்த அனுபவம் ஈஸ்வரன் இடத்துல ஸ்ரத்தைய கொடுக்கும். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பணம் செக்யூரிட்டி வீடு உறவு இருந்தா தான் சர்வைவ் ஆக முடியும்னு, ஒரு பைசாம் இல்லாம அதை விட ஹெல்த்தியா சர்வைவ் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு கிடைக்கும். சில பேர் வந்து மரியாதையோட சாப்பாடு கொடுப்பாங்க. நம்ம தவத்தை புரிஞ்சவங்க சிலர், சில பேர் வந்து உடம்ப பார்த்துட்டு இவ்வளவு உடம்ப வச்சுட்டு எதுக்கு நீ சோம்பேறியா இருக்க, அதுதான் லாஜிக்கு. நீ சோம்பேறியா இருக்க, இந்த உடம்ப வச்சுட்டு உழைக்காம சாப்பிடுற என்ன, நாலு பேர் திட்டுவார்கள். ஏன்னா அப்படி சில பேர் இருக்கிறதுனால. அப்போ இப்படிப்பட்ட அனுபவங்களை எல்லாம் நம்ம வாங்கி நம்ம சாதனையில ஈடுபடும் பொழுது அந்த சாதனையினுடைய பலன், சாதனையினுடைய மதிப்பு தெரியாதவர்கள் நம்மை பார்த்து சிரிப்பார்கள், அவமதிப்பார்கள். அதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் ஸ்வயமானான் அப்படின்னா நம்மை பார்த்து ஏளனமாக சிரிப்பவர்கள். ஒண்ணு இல்ல, காசு யாருக்காவது கொடுத்தாலே தானம் பண்ணாவே இவனுக்கு அறிவு இல்ல, பிழைக்க தெரியல, நான் எல்லாத்தையும் தியாகம் பண்றேன் விடுறேன்னு சொல்லி பாருங்க, 99% அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு நல்லா தானே இருந்தான், ஏன் எல்லாத்தையும் விடுறான், ஏன் வச்சுட்டே நீ பண்ண வேண்டிய சாதனைய பண்ண வேண்டியது தானே. அப்ப அந்த தியாகம் என்றுமே புரிந்து கொள்ளப்படுவதில்லை, ஏளனமாக்கப்படுகின்றது. விசிறிஜியன்னா அதையெல்லாம் விட்டு விட்டு நீ மோட்ச மார்க்கத்துக்குள்ள, ஆன்மீக மார்க்கத்துக்குள்ள போனா உன்னை சுற்றி இருப்பவர்கள் பலர் ஏளனமாக பார்ப்பார்கள், பேசுவார்கள், இந்த ஜூல பாக்குற மாதிரி பார்ப்பார்கள், ஏதோ ஒரு புது வினோதமான அனிமல் மாதிரி பார்ப்பார்கள். அதையெல்லாம் விட்டு விட்டு சுவான் அப்படின்னா உன்னை சார்ந்தவர்களையும் தியாகம் செய்து விட்டு, யாருகிட்ட நீ நார்மலா ஒரு செக்யூரிட்டி இருக்குன்னு நினைச்சையோ அவர்களையும் தியாகம் செய்து விட்டு. ஏன்னா ஈஸ்வரன் தான் ரியல் செக்யூரிட்டின்னு புரிஞ்சுக்கணும், ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறாருன்னு புரிஞ்சுக்கணும். அப்படி உன்னை சார்ந்தவர்களையும் விட்டு விட்டு, அதனாலதான் புது இடத்துக்கு யாத்திரை போகணும்னு சொல்ற. இது போறதுக்கு முன்னாடியே யாருகிட்டயாவது அட்ரஸ் வாங்கி வச்சு ரெஃபரன்ஸ்ல எல்லாம் போக கூடாது, ஏன்னா போன உடனே அவங்க நம்ம ரிசீவ் பண்ணணும், இல்லைன்னா பயம். புது இடத்துக்கு போறோம், போன உடனே யாராவது வந்து தெரிஞ்சவங்க ரிசீவ் பண்ண எப்படி இருக்கும், ரிஷிகேஷோ காசியோ போறோம், தமிழ் தெரிஞ்ச யாராவது ஒருத்தர் நம்ம ரிசீவ் பண்ண எப்படி இருக்கும், பண்ணக்கூடாது. அங்க போய் தெரியாத லாங்குவேஜ்ல தத்தளிச்சு கஷ்டப்படணும், அப்பதான் நமக்கு வந்து ஒரு சாதனை. இப்ப ஸ்வான் அப்படின்னா நம்மை சார்ந்தவர்களையும் விட்டு விட்டு, த்ரிஷம் தைஹிகீம் வ்ரீடாம், வ்ரீடாம் அப்படின்னு சொன்னா வெர்க்கம், வெர்க்கத்தை எல்லாம் விட்டு விட்டு. சில பேர் பகவானுடைய நாமத்தை சத்தமா சொல்றதுல வெர்க்கப்படுவார்கள், சில பேர் விபூதி யாரு இல்லாதப்ப வச்சுக்கிறது, வெளியே போகும்போது அழிச்சுக்கிறது, அதுல ஒரு திருட்டுத்தனம், ஆபீஸ்ல போகும்போது அழிச்சுக்கிறது விபூதிக்கு தனியா யாருமே பார்க்கலைன்னா ஓகே. ஈவன் ட்ரெஸ்ஸே ஒரு அங்கவஸ்திரம் போடுறது வந்து யாரு இல்லைன்னா வெளியே போகும்போது அது போடுறதுல ஒரு வெட்கம், ஏன்னா இவராக முடிவு பண்ணிட்டாரு இந்த ட்ரெஸ் தான் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல. அப்படி எளிமையான ட்ரெஸ்ல ஒரு வெட்கப்படுறது, இதெல்லாம் தான் இதெல்லாம் தடைகள். இந்த உலக நம்ம என்ன பார்த்து எப்படி பிரிக்குங்கிறத விட்டு விட்டு நாம நம்மளுடைய உலகத்தில் இருக்கணும். ஏன்னா அவரவர்கள் அவரவர்கள் உலகத்தில் இருக்கும் போது நம்ம ஏன் நம்ம உலகத்தில் இருக்க கூடாது. இப்படிப்பட்ட இந்த வெக்கங்களை எல்லாம் விட்டு விட்டு தைஹிகீம் த்ரிஷம் ச விசிறிஜ்ய, இந்த விசிறிஜ்யவை இரண்டாவது முறை படிக்கணும். தைஹிகீம் த்ரிஷம், தைஹிகீம்னா தேகத்துடன் சம்பந்தப்பட்ட, த்ரிஷம்னா அபிமானம், தேகாத்ம பாவத்தை விட்டு விட்டு. தைஹிகீம் த்ரிஷம் அப்படின்னா இந்த உடல் மீது நான்ங்கிற பற்று, அப்புறம் உடலோடு சம்பந்தப்பட்ட ஆடை வீடு வாசல் அப்படின்னு எல்லாம் சொல்றமே அதையெல்லாம் விட்டு விட்டு. தைஹிகீம்னா தேக சம்பந்தி, இந்த தேகத்தோடு சம்பந்தப்பட்ட அபிமானத்தை, த்ரிஷம் அப்படின்னா அபிமானத்தை விசிறிஜிய விட்டு விட்டு. இதெல்லாம் நீ விடணும், என்ன இந்த நான்கிற ஒரு அபிமானம் இருக்கே அந்த ஒரு இண்டிவிஜுவாலிட்டி அது அவ்வளவு சுலபம் இல்லை. ஏன்னா குழந்தையா இருக்கும் போது நமக்கு எதையுமே நம்ம கிளைம் பண்ணல, அப்படியே அவ்வளவு பியூரா இருக்கும், அப்படியே வளர வளரத்தான் அந்த நான்கிறது, இது அம்மா அப்பா, இது என்னுடைய குலம், என்னுடைய ஜாதி, என்னுடைய வீடு, பிறகு அப்படியே வர வர இது நான் படிச்சிருக்கேன், இது என்னுடைய அறிவு, இது என்னுடைய ப்ரொஃபஷன் இப்படின்னு அப்படியே நான்கிறத அப்படியே ஒன்னு பில்டப் ஆகி கடைசியில பகவானே வந்தாலும் உடைக்க முடியாத அளவு பில்டப் ஆயிடுச்சு. அப்படி அந்த அகங்காரம் இருக்கு. அதத்தான் தைகிகீம் திருஷம் அப்படின்னா தேகத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து குவாலிபிகேஷனையும் விட்டு விட்டு, அனைத்து தகுதிகளையும் விட்டு விட்டு. இப்ப எந்த ஜாபுக்கு போறதா இருந்தாலும் அந்த காலத்துல பயோடேட்டான்னு சொல்றாங்க, இப்ப வேற ஏதோ வேர்டு பிரசியூம்னு என்னமோ சொல்றாரு. நம்ம பத்திய டீடைல் இப்ப வேதாந்த குரு கிட்ட வரணும்னா டீடைல் என்ன தெரியுமோ, பிளாங்க் பேப்பரை கொடுக்கணும், இதுதான் நான், உன்னை பத்தி ஃபுல் டீடைல் எழுதி கொடுன்னு சொன்னா விவகாரத்துல அப்படி பண்ணிடணும், ஆசிரமத்துக்குள்ள எல்லாம் போய் இப்படி பண்ணக்கூடாது. உண்மையிலேயே குரு என்ன எதிர்பார்க்கிறார்னா பிளாங்க் பேப்பர் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் போய் சில பசங்க கொடுத்துட்டு வருவாங்கல்ல, அது போல நான் ஒன்றும் இல்லை, ஐ ஆம் ஜீரோ, அப்படி எந்த ஒரு குவாலிபிகேஷனையும் ஆட் பண்ணாமல். அடுத்தது சொல்றார், பிரணமே தண்டவத் பூமௌ. இது மிக ஒரு அழகான மனசுக்குள்ள செய்ய வேண்டிய ஒரு பாவனை, ஒரு பிராக்டிஸ். பிரணமேத் அப்படின்னா வணங்க வேண்டும், தண்டவத் ஒரு தண்டத்தை போல. ஒரு குச்சிய கீழே போட்டா இப்படி விழுகும்னா அதெல்லாம் ஸ்டைலா இல்ல, அது விழுகாது. சில பேர் நமஸ்காரம் பண்றதுலயே ஒரு ஸ்டைல் இருக்கும், அப்படியே வந்து அப்படியே ஒரு ஃப்ளையிங் மாதிரி அப்படியே அப்படியே தொட்டுட்டு போறது, அதுலயும் ஒரு அதுல ஒரு ஸ்டைல். அதுல முழுமையா பண்றதுக்கு மனசு இல்லை. சில பேர் அப்படி செய்வார்கள், அப்படியே வந்துட்டு அவ்வளவு பிக்கா யாரும் பாத்திர கூடாதுல்ல அந்த நேரத்துல, அந்த மாதிரி அதுல அப்படி எல்லாம் இல்லாம தண்டவர் பூமௌ பூமியில். ஒருவர் இடத்துல நமஸ்காரம் பண்ணும் போது ஒரு தண்டத்தை போல அவர்கள் முன்னாடி பூமியில நமஸ்காரம் பண்றது. அத சொல்ற பிரணமே வணங்க வேண்டும் தண்டத்தை போல, அதாவது முழுமையா சரண்டர் பூமௌ பூமியில். நம்ம அகங்காரம் போறதுக்காக சில எக்ஸாம்பிள் பகவான் சொல்ற, மனுஷனை சொல்லல, இப்படி எல்லா ஜீவராசிகளையும் மனதிற்குள் நீ வணங்க வேண்டும். நீ முடிவு பண்ணியிருக்கிற இந்த ஜீவராசி கீழானது, இந்த ஜீவராசி மேலானதுன்னு இதெல்லாம் உடலினுடைய அடிப்படையில முடிவு பண்ணியிருக்க. எந்த ஒரு சைத்தன்யம் நாய் கழுதையினுடைய உடம்புக்குள்ள ஆதாரமா இருக்கோ அதே சைத்தன்யம் தான் வாயு தேவன் இந்திர தேவன் சொல்லி தேவனுக்குள்ளயும் ஆதாரமா இருக்கு. ஆனா நம்ம விவகார திருஷ்டியில நம்ம வந்து இது கீழானது மேலானதுன்னு பிரிச்சு வச்சு நம்ம ஒரு லிஸ்ட்ல இருக்கிறோம். அதனால சில எக்ஸாம்பிள் சொல்ற, இப்படிப்பட்ட அனைத்து ஜீவராசிகளை நீ உண்மையிலேயே வணங்க வேண்டும் அப்படின்னா அந்த கர்வம் அபிமானம் போகணும்னு சொல்ற. யாரையெல்லாம் வணங்கணும் ஒரு லிஸ்ட் சொல்ற, ஆஸ்வ சாண்டால கோகரம். ஆ அப்படின்னா எல்லா, இந்த எல்லா லிஸ்டும் டோட்டலா, இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸ்வ அப்படின்னா டாக் நாய், நாய்னா நமக்கு ரொம்ப கேவலமா இருக்கு, அதனாலதான் ஒருத்தனை கேவலப்படுத்தணும்னா உடனே நாய்னு சொல்லி திட்டிடுறோம். அதனால நாய் அப்படிங்கறது வந்து கேவலமா நினைச்சிட்டு இருக்கிறோம், அதனால நாய வணங்கணும்னு சொல்ற. அதனாலதான் கோயில்ல எல்லாம் பைரவர்னு சொல்லி அவரையும் வணங்கிட்டு இருக்கோம். அப்படி இதெல்லாம் நம்ம கோயில்ல இருக்கிற கலாச்சாரம் கல்ச்சர். இத பகவான் சொல்றார், நீ நாயையும் வணங்கு, அது உடம்புதான் அப்படி இருக்கு, ஆனா அதுக்குள்ள இருக்கிற சைத்தன்யமும் உனக்குள்ள இருக்கிற சைத்தன்யம் ஒண்ணுதான். சம்டைம் உனக்குள்ள இல்லாத ஒரு நல்ல குணம் கூட அதுக்குள்ள நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு பகவான் சொல்ற. ஸ்வ சாண்டால ஒரு சண்டாலன், அந்த நாய ஓட்டிட்டு நாயோட இருக்கிறவன், நாயோட நாயா திரிகின்ற ஒரு மனிதன். கோகரம், இத ரெண்டு விதத்துல பார்க்கலாம். ஒரு ஆசிரியர் வந்து கோ அப்படிங்கறத பசு அப்படின்னு சொல்லி, கரம் அப்படிங்கறத கழுதைன்னு பிரிக்கிறார். கோகரம் அப்படின்னா கோ பசு கழுதை எக்ஸாம்பிள். இது போல கழுதைய வணங்குன்னு சொல்றாரு பகவான். காரணம் என்னன்னா நீ வந்து உன்னை ரொம்ப உயர்வா நினைச்சிருக்கிற, நான் மனிதன் உயர்ந்தவன் இதெல்லாம் ரொம்ப தாழ்வா நினைக்கிற அந்த எண்ணம் போகணும். அதனால இந்த எல்லா ஜீவராசியிலும் வணக்கத்திற்கு உரியது. அப்படி பசு கழுதை அல்லது கோகரம்னு சேர்ந்து படிச்சா இந்த கழுதியில ஒரு வெரைட்டி கோவேரி கழுதின்னு சொல்லுவாங்க. சில பேர் திட்டுறத அப்படி திட்டுவாங்க, ரொம்ப கோவம் வந்துட்டா கழுதைன்னு திட்டுறது, கோவம் இன்டென்சிட்டி அதிகமாயிட்டா போடா கோவேரி கழுதை அப்படிங்கிறது, அது நீ என்ன கோவேரி கழுதையோ. அப்படி அப்படிப்பட்ட ஒரு விதமான கழுதை கோகரம். இவங்களை எல்லாம் வணங்கணும், அதாவது நமக்குள்ளேயே இது வரணும். நமக்கு வந்து அந்த அகங்காரம் மெல்ட் ஆக எல்லா ஜீவராசிகள் இடத்துல ஒரு ரெஸ்பெக்ட் வரும், எல்லாத்தையும் பார்த்தா வணங்கணும் அப்படிங்கிற ஒரு புத்தி நமக்கு வரணும். இப்படி வந்துச்சுன்னு சொன்னா இதெல்லாம் சிம்டம்ஸ், நம்ம அகங்காரம் கொஞ்சம் கொஞ்சமா தேயுதுன்னு அர்த்தம். இல்ல அப்படின்னா நான் யார் வணங்கா முடியும் சொல்லிட்டு இருப்பாருல்ல, நான் யாரையும் வணங்க மாட்டேன், எல்லாம் கீழானது, நான் மேலானவன் அப்படி எல்லாம் நமக்கு நினைக்க தோணும். இப்ப இந்த இடத்துல பகவான் இந்த சாதனை எல்லாம் எதற்குனா உன்னுடைய அகங்காரத்தை, அதாவது வலுவா திருடமா இருக்கிற அகங்காரத்தை அப்படியே குறைப்பதற்காக. சோ இதெல்லாம் நாம நிஜமாலுமே எல்லாம் பண்ணக்கூடாது, நிஜமாலுமே போய் நாய வணங்கிட்டோ அல்லது கழுதியை நிறுத்தி வச்சுட்டு வணங்கிட்டே இருக்க கூடாது. ஆனா சில பேர் செய்கிறார்கள், சில கடையில எல்லாம் கழுத போட்டோ வச்சுட்டு அதுக்கு மாலை போட்டுட்டு, ஆனா அவங்களோட பர்பஸ் வேற, அப்பதான் காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் அதுவும் ஒரு சகுனமா நினைச்சு வணங்குகிறார்கள். கழுத கத்துனா நல்ல சகுனம், நல்ல சில நம்பிக்கைகள் இருக்கு. இப்ப இது வந்து வேதாந்திக் ஆங்கிள் பகவான் சொல்ற. இப்ப இந்த ஸ்லோகத்தை இப்படி பார்க்கணும்னா சில ஜீவராசிகளை கீழானது மேலானதுன்னு வச்சிருக்கிறோம், மேபி விவகாரத்துல அது ரைட், ஆனால் பாரமார்த்திக திருஷ்டியில அதெல்லாம் வந்து மேலோட்டமான நாம ரூபங்கள். நீ அடுத்த ரெண்டு ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறார்னா, நீ செய்கின்ற அனைத்து சாதனைகளும் இந்த சர்வாத்ம பாவத்தை அடையறதுக்கு தான். சர்வாத்ம பாவத்தை அடைஞ்சிட்டா உனக்கு எந்த சாதனையும் இல்லை, நீ யாரையும் வணங்க வேண்டாம். காரணம், நீ எல்லாத்தையும் ஈஸ்வரனா பாக்கிறதுனால நீ யார போய் ஸ்பெஷலா வணங்குவாய். அதுதான் கருத்து. 17வது ஸ்லோகம். யாவத் சர்வேஷு பூதேஷு மத் பாவோ நோபஜாயதே தாவதேவ முபாசீத வாங்மனஃகாய வ்ருத்திபிஹி. மிக ஒரு அழகான ஸ்லோகம். இங்க என்ன பகவான் சொல்றார், இந்த சர்வாத்ம பாவம் வர்ற வரைக்கும் நீ விதவிதமான இது போன்ற சாதனைகள்ல, தவங்கள்ல, உபாசனைகள்ல ஈடுபடணும். உனக்கு சர்வாத்ம பாவம் வந்துட்டா பிறகு நீ எந்த சாதனையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தெளிவான ஸ்லோகம். யாவத் சர்வேஷு பூதேஷு மத் பாவக ந உபஜாயதே. யாவத் என்றால் எதுவரை, சர்வேஷு பூதேஷு எல்லா ஜீவராசிகள் இடத்திலும், எதுவரை எல்லா ஜீவராசிகள் இடத்திலும் மத் பாவக நான் என்கின்ற உணர்வு, எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய வெளிப்பாடுதான் அப்படிங்கிற உணர்வு ந உபஜாயதே தோன்றவில்லையோ, அதுவரை நீ இந்த மாதிரி சாதனை பண்ணணும். அதான் அர்த்தம். இப்ப எதுவரை எல்லா ஜீவராசிகளிடத்திலும் ஈஸ்வர புத்தியானது வரவில்லையோ, ந உபஜாயதேன தோன்றவில்லையோ. இப்ப நம்ம வந்து என்ன புரிஞ்சுக்கணும், இரண்டாவது வரியில சொல்றார் தாவத் ஏவம் உபாசீத, அதுவரை இவ்விதம் பயிற்சி செய்ய வேண்டும். தாவத்னா அதுவரை, ஏவம்னா இந்த மாதிரி எல்லாம். இங்க ஒண்ணுதான் உதாரணமா சொல்லியிருக்கார் பகவான், உபாசீதன்னா தியானிக்க வேண்டும், பயிற்சி செய்ய வேண்டும், சாதனையை பின்பற்ற வேண்டும். எப்படி எல்லாம், எந்த கருவிகள் மூலமாக, வாங் மன காய விருத்தி பிகி, வாக் மூலமாக, மனதின் மூலமாக, உடல் மூலமாக, விருத்தின செயல்பாடு. அதாவது சிலதெல்லாம் வாக்குல பகவானுடைய சகஸ்ர நாமத்தை சொல்றது, ஒரே நாமத்தை பலமுறை சொல்லி கொண்டிருத்தல், மனகன தியானம், மனதுல வந்து அந்த தியானம் செய்தல், எல்லா ஜீவராசிகளும் ஒண்ணுதான்னு தியானம் செய்தல், பிறகு உடல் ரீதியா பூஜை செய்தல். இந்த மிருகங்களை எல்லாம் கழுத நாய் இவங்களை எல்லாம் வணங்கணும்னு சொன்னாரே, அது உடல் ரீதியா. இதெல்லாம் சில இடங்கள்ல இருக்கு. இந்த வந்து இந்த கன்னி பெண்களை வணங்கறது, சின்ன குழந்தைகளை எல்லாம் அம்பால வச்சு வணங்கறது, பிறகு வந்து சுமங்கலி பூஜைன்னு சொல்லி சுமங்கலிகளை எல்லாம் வச்சு உட்கார வச்சு வணங்கறது, இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் ஒரு விதமான பாவனை. அதான் காய வாங் மனோ விருத்தி பிகி. இந்த குழந்தைகளை எல்லாம் சில இடங்கள்ல செய்வார்கள், குறிப்பா ஹிமாச்சல பிரதேசத்துல இந்த சின்ன குழந்தைகளை எல்லாம் வச்சு அவங்களை கடவுளா வச்சு வணங்கறது அவங்களுடைய ஒரு கல்ச்சர். நான் போயிருந்தப்ப பார்த்தேன், சித்தபாரிக்கு பக்கத்துல ஒரு கிராமத்துல இந்த குழந்தைகளை எல்லாம் பகவான் மாதிரியே அலங்கரிச்சு, இந்த 10 வயசு கீழே இருக்கிற குழந்தைகளை எல்லாம் அவங்களுக்கு பூஜை பண்ணி அவங்கள வந்து தெய்வமாக வழிபடுதல். இதெல்லாம் தான் விருத்தி. விருத்தின விதவிதமான முறையில் இப்படி எல்லாம் இந்த உலகத்தை படைப்பை ஜீவராசிகளை வணங்குதல். எதுவரைனா எல்லாம் ஈஸ்வரங்கிற புத்தி ஞானம் நிலைக்கும் வரை, வாங் மன காய விருத்தி பிகே, இப்படி வணங்குதல். அதனாலதான் ஒவ்வொரு கலாச்சாரத்திலையும் இயற்கையில படைக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளையும் எடுத்துக்கொண்டு நாம் விதவிதத்துல பூஜை பண்ணி வணங்குகின்றோம். அதுக்கெல்லாம் பொட்டு வச்சு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜைக்கெல்லாம் நம்ம எல்லா பொருள்களிடத்திலும் ஜீவராசிகள் மிருகங்கள் எல்லாத்தையும் நம்ம வணங்குகின்றோம். இந்த பிராக்டிஸ் எதற்குனா இப்படியே பண்ணி பண்ணி இந்த உபாசனை சர்வாத்ம பாவத்தை நமக்கு கொடுக்கும். இப்ப இந்த ஸ்லோகத்துல தெளிவுபடுத்திட்டார் பகவான், தாவத் ஏவம் உபாசித, அதுவரை இவ்விதங்களில் நீ தியானிக்க வேண்டும், உபாசிக்க வேண்டும். எப்படி? வாக்காய மனஸ். அதனாலதான் நம்ம பல உபநிஷத்துல வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் மெடிடேஷன் சொல்லி மனதை விரிவுபடுத்தும் தியானம் எல்லாம் பண்ணியிருக்கோம். சாந்தோக்கியம், பிருகதாரண்யம், பல உபநிஷத்துல வெஷ்டி சமஷ்டி ஐக்கியம், பிறகு பஞ்சபூதம், பாந்தம் பிரம்ம என்றெல்லாம் பல விதமான தியானங்கள். அது மன விருத்தி, மனதுல தியானித்தல். பிறகு வாக்குல அப்படின்னு சொன்னா பகவானுடைய 1000 நாமங்களை சொல்றது. காயம்னா உஸ்தூல சரீரமா பூஜை பண்றதல், யாகம் பண்றது. இதெல்லாம் நம்ம செய்யணும். எதுவரைனா இதனுடைய கல்மினேஷன் எதுனா சர்வாத்ம பாவம். இனி இதே கருத்தை பகவான் அடுத்த ஸ்லோகத்தில் கூறுகின்றார். சர்வம் பிரம்மாத்மகம் தஸ்ய வித்யாத்மமனிஷயம் பரிபஷ்யன்னு பரமேத் சர்வதோ முக்த சம்சயஹ. இந்த ஸ்லோகத்தில் யாருக்கு சர்வாத்ம பாவம் வந்துவிட்டதோ அவர்கள் அனைத்து சாதனைகளிலிருந்தும் தங்களை விலக்கி கொள்ளலாம் என்று குறிப்பிடுகின்றார். இந்த சர்வாத்ம பாவம் நமக்கு வந்து விட்டால் அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, எல்லா சாதனைகளிலிருந்தும், எல்லா சடங்குகளிலிருந்தும், எல்லா பூஜைகளிலிருந்தும், உபாசனைகளிலிருந்தும் நம்மை விடுவித்து கொள்ளலாம். இதெல்லாம் செய்யணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை, மற்றவங்களுக்கு இருக்கு. தஸ்ய சர்வம் பிரம்மாத்மகம், யாருக்கு தஸ்யனா எந்த அவனுக்கு சர்வம் பிரம்மாத்மகம். இதெல்லாம் மிக அழகான ஸ்லோகங்கள். இன்னும் அழகா பகவான் வந்து உத்தவருக்கு சொல்லி முடிக்கிறார். இது வந்து பகவானுடைய ஃபைனல் ஃபைனல் டீச்சிங். உத்தவ கீதையே லாஸ்ட்னு பார்த்தோம், அதுல கடைசி டீச்சிங், இனிமேல் ஞானத்தின் மகிமை பெருமை இது வந்து பிறகு கதை இதுதான் வரப்போகுது, இதுதான் நமக்கு லாஸ்ட் டீச்சிங். அத ரொம்ப அழகா முடிக்கிறார் பகவான். சர்வம் பிரம்மாத்மகம், எல்லாமே பிரம்மஸ்வரூபமாக யாருக்கு வந்து அமைகிறதோ, யாருக்கு வந்து விட்டதோ. சர்வம் பிரம்மாத்மகம் தஸ்ய, எந்த அவனுக்கு எல்லாமே பிரம்மஸ்வரூபமா வந்து அமைகிறதோ. இத கேட்ட உடனே நமக்கு உடனே இதுக்கும் ஜோசியம் பார்க்க ஆரம்பிச்சிடும், எனக்கு என்னோட ராசிக்கு இது எப்ப வரும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடும், இந்த ராசிக்கு இது வந்து சேருமா, இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி. அதனால பகவான் வந்து இது எதன் மூலமா வரணும், இதனுடைய சோர்ஸ் என்ன, இந்த சர்வாத்ம பாவம்ங்கிற உணர்வுல மனதுல வர்ற அந்த உணர்வு எதிலிருந்து உதிக்கணும், வித்யா ஆத்ம மணிஷயா, ஞானத்திலிருந்து யாருக்கு இது தோன்றுகிறதோ. வித்யான பை நாலேஜ், அறிவின் மூலம் இந்த சர்வாத்ம பாவம் வர வேண்டும். என்ன சில சமயம் இந்த சர்வாத்ம பாவம் உபாசனையிலையும் வரலாம், வெறும் கற்பனையில வரலாம், அல்லது எமோஷன்ல வரலாம், அப்படி நினைச்சுக்குவோமே அப்படின்னு சொல்லி, அப்படி வந்து உணர்வு பூர்வமா ஜப ரூபமா இல்லாம வித்யா. சரி, அந்த வித்யா எதை குறித்தது, ஆத்ம மணிஷயா, ஆத்ம ஞானம்ங்கிற ஞானத்தின் மூலமாக. மணிஷானாலும் ஞானம், ஆத்ம மணிஷா அப்படின்னு சொன்னா ஆத்ம ஞானம்ங்கிற வித்யையின் மூலம், அதாவது தன்னை உணர்ந்த ஆத்ம ஞானத்தின் மூலமாக இந்த சர்வாத்ம பாவம் யாருக்கு வருகின்றதோ. எல்லாம் பிரம்மன் அப்படிங்கிற ஒரு அறிவானது ஆத்ம ஞானத்தின் மூலம் எவனுக்கு வந்தமைகிறதோ அவன் பரிபஷ்யன் உபரமேத் சர்வதக, பரிபஷ்யன் உபரமேத் சர்வதக. பரிபஷ்யன்னா இங்க பரினா ஞானம், ஞானத்தை தொடர்ந்து இவன் பார்க்கின்றானோ, அந்த விஷன் பார்த்து கொண்டிருப்பவன் சர்வதக உபரமேத், சர்வதகன எல்லா சாதனையிலிருந்தும் உபரமேத் அவன் விலகி கொள்ள வேண்டும், விலகி கொள்வான். அதுக்கப்புறம் இவனுக்கு வந்து எந்த சாதனையும் கிடையாது. இதுவும் மிக அழகான முக்கியமான கருத்து. நம்ம வந்து ஒரு சாதகன் சாதகன்கிற புத்தியிலேயே இருந்துட்டு இருப்போம், கடைசியில நான் சாதகனும் அல்ல, எனக்கு எந்த சாதனையும் இல்லை. இத வந்து ஆரம்பத்துல சொல்லிடக்கூடாது, அதுதான் ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆரம்பத்திலேயே எனக்கு எந்த சாதனையும் இல்லைன்னா அப்புறம் அவுட், எனக்கு சாதனை இருக்கு, இந்த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் வந்ததுக்கு பிறகு ஒரு சாதனையும் இல்லை. சர்வதக அப்படின்னா எல்லா விதமான சாதனையிலிருந்தும் உபரமே தன்னை விளக்கி கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் சாதனை பண்றதுதான் தவறு, அதுக்கப்புறம் நான் கஷ்டப்பட்டு பாக்கறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆரம்பத்துல வேதாந்த கிளாஸ் வேணா கஷ்டமா இருக்கலாம், அதுக்கப்புறம் அதுல ஒரு ருச்சி வந்துடும், முமுட்சுத்துவம்னு வந்தா அதுல ஒரு சுவை வந்துடும், அந்த சுவை வராம நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கேட்டுட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது. பிறகு ஆரம்பத்துல வேணா அது கஷ்டமா தெரியலாம். அப்படி உபரமேத் அப்படின்னு சொன்னா எல்லா சாதனையிலிருந்தும் விலகி கொள்கின்றான். இப்ப இவனுக்குள்ள தன்னை ஒரு சாதகன் என்று நினைக்க மாட்டான், நான் ஒரு சாதகனும் அல்ல, சித்த புருஷனும் அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து ஜீவராசிகளுடனும் நான் சமமாகி விடுகின்றேன். என்ன, ஞானத்துக்கு முன்னாடி சத்சங்கம்ங்கிற பேர்ல நான் துஷ்சங்கத்திலிருந்து விலகி இருக்கிறேன், நீங்கெல்லாம் லௌகிகம் பேசுறவங்க, நான் அதெல்லாம் பேச மாட்டேன்னு தன்னை விலக்கி ஒரு எக்ஸ்ட்ரா இண்டிவிஜுவாலிட்டி வந்துச்சு. சாஸ்திரம் படிக்கிறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் அது கிடையாது, நான் காமன் மேன் சொல்லி எல்லாத்தோடையும் சேர்ந்து போயிட்டு இருப்போம். இப்ப இவர் தனியா வேற பயணம் பண்றாரா, அப்ப இவருக்கு என்ன ஆயிரும், நான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் தான் ஸ்பெஷல் அப்படிங்கிற ஒரு புத்தி. அதனாலதான் வந்து அவரை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனிச்சுட்டா ரொம்ப சந்தோஷம். ஒரு கோயில்ல போய் இவரை ஸ்பெஷலா கவனிச்சுட்டா அந்த கோயில் ரொம்ப நல்ல கோயில் அப்படின்னு சொல்லுவாரு. இவரை ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறதுனால யோசிச்சு பார்த்தா அது நல்ல கோயில் அல்ல, மத்தவங்களை வந்து ஸ்பெஷலா பண்ணலையே, இவரை மட்டும் ஸ்பெஷலா பண்ணும் போது எத்தனை பேர்த்த நெகேட் பண்ணிருக்காங்க அந்த இடத்துல. இப்படி தன்னை மட்டும் பார்த்துட்டு இருக்கிற இவர் அந்த ஒரு தனித்துவம் வளர்ந்து இருக்கும் பொழுது இந்த சர்வாத்ம பாவத்துல மீண்டும் உலகத்தோடு ஒன்றாகி விடுகின்றார். நான் வேறு, கழுதை வேறு அல்ல, ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு என்ன அர்த்தம்? ரெண்டுக்குள்ளயும் ஒரே பிரம்மன் தான் இருக்கு. நான் எந்த விதத்திலையும் உயர்ந்தவன் அல்ல, மற்றவர்களிடத்திலிருந்து வேறுபட்டவன் அல்ல என்ற ஒரு நிலை வந்ததற்கு பிறகு இவன் எல்லா சாதனையிலிருந்தும் விலகி கொள்கின்றான். அப்படின்னா என்னன்னா யோசிச்சு பார்ப்போம், அந்த மனநிலை எப்படி இருக்கும்? அடைய வேண்டித்தது ஒண்ணு இல்லை, சாதனையும் ஒண்ணு இல்லை, அப்ப போர் அடிக்குமான்னா அதுவும் அடிக்கல, அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி. அடைய வேண்டியது ஒண்ணும் கிடையாது, நானும் ஒரு சாதகனும் இல்ல, இப்ப ஒண்ணுமே லட்சியம் இல்லைன்னா போர் அடிச்சிருதுன்னா அதுவும் கிடையாது, திருப்தியா இருக்க, அந்த அவஸ்தை தான் ஜீவன் முக்தி. அப்படி இருக்கின்றான். கடைசி சொல் முக்த சம்சயக, எல்லா சந்தேகங்களிலிருந்தும் விடுபட்டவனாகவும் இருக்கின்றான். முக்த சம்சயகன்னா இவன் அடைந்த இந்த சர்வாத்ம பாவம், இவன் அடைந்த இந்த மோக்ஷம், ஜீவன் முக்திங்கிற நிலையில இவனுக்கு சந்தேகம் இல்லை. இல்லைன்னா இது கொஞ்ச நாள் தான் இருக்குமோ, போயிருமோ அப்படின்னு ஒரு பயம். இந்த மனதே இப்படித்தான், மனது அடக்கி வச்சிருந்தோம்னா, மனதுக்கு ஒரு பிராக்டிஸ் கொடுத்துருந்தோம்னா அதெல்லாம் கொஞ்ச நாள் தான், பிறகு குணம் மாறும், அப்படியே மைண்ட் கொஞ்சம் மாறிடும். அப்ப இந்த அறிவும் போயிருமோ, தேஞ்சு போயிருமோ, இல்லாம போயிருமோன்னெல்லாம் ஒரு பயம் வரலாம், அதெல்லாம் இவனுக்கு இல்லை. முக்த சம்சயகன இந்த இடத்துல மோக்ஷத்துல சம்சயம் கிடையாது, அடைந்த மோக்ஷம் இழந்துருவோமோ அப்படிங்கிற சம்சயம் அற்றவன். இனி ஓரிரு ஸ்லோகத்துல பகவான் நிறைவு செய்ய போகின்றார். அடுத்த வகுப்பில் தொடர்வோம்.
ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி.